விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் குடும்ப விளக்கு என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்க வருகிறார் பொன் செல்வ கணபதி அவர்கள்.
கணவனும் மனைவியுமே முதல் இன்றியமையாத நண்பர்கள் என்பதை நம்மில் பலர் உணர்வதே இல்லை. குடும்ப விளக்கின் தலைவர்களான மணவழகர் தங்கம் ஒருநாள் நிகழ்ச்சியில் அவர்களுக்கு பெயரே கொடுக்கவில்லை. ஆனால் முதியோர் காதல், அதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலே பெயரும் கொடுத்திருக்கிறார். அந்த தலைவன் பெயர் மணவழகர், தலைவி பெயர் தங்கம். அந்த குடும்ப விளக்கின் தலைவர்களான மணவழகர் தங்கம் ஆகிய இருவருக்கும் வயது முதிர்ந்த நிலை. அந்த நிலையிலும் அவர்களது உடலில் தொய்வு ஏற்பட்ட நிலையிலும் அன்பில் தொய்வோ தளர்ச்சியோ ஏற்படவில்லை என்பதை இந்த பகுதி உருக்கமாக எடுத்துரைக்கிறது. அவர்களுடைய நிலையை பாவேந்தர் இப்படி காட்டுகிறார். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. நாம் ஒருநாள் நிகழ்ச்சியில பார்த்தபோது அவர்களுடைய உடம்பு புதுமலர், ஆனால் இப்போது அது புற்கட்டு. புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடையாள் அல்லள், தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியல்ல முகம் அவட்கு, அப்போ நிலாமுகம் என்று அவன் பாராட்டினான். மதியல்ல முகம் அவட்கு, வரல் நிலம் குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் நல்கும்? இப்போ அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? வறண்டு போன புல் கட்டு மாதிரி இருக்கிறது. தள்ளாட்டமான நடை, நிலாமுகம்னு சொன்னது போய் இப்போ வறண்டு போன நிலம் மாதிரி இருக்கு முகம். கண்ணெல்லாம் குழிந்து போயிருக்கிறது. ஆனால் இதிலேயும் அவள் எனக்கு இன்பம் கொடுப்பவளாகவே இருக்கிறாள். எப்படி? எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே. எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே. அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இப்போது இன்பம். வேற அதெல்லாம் தேவையில்லை. அவள் இருப்பதே எனக்கு இன்பம் என்று சொல்லுவதாக அந்த காட்சியை அமைத்து காட்டுகிறார். இங்கே மணவழகர் உலகியலார் கருதும் உடல் சார்ந்த ஈர்ப்பு ஓய்ந்தாலும் மனைவி இருக்கிறாள் என்பது ஒன்றே எனக்கு மகிழ்ச்சி என்கிறார். அதேபோல அவருடைய மனைவியாகிய தங்கம், வயதான தங்கம், அவள் என்ன சொல்லுகிறாள்? கணவனை பற்றி அவள் சொல்லுகிறாள். அறம் செய்த கையும் ஓயும், மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும், செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் ஓயும், செயல் கண்ட கண்ணும் ஓயும், அறவரை சுமக்கும் என்றன் மனம் மட்டும் ஓய்தல் இல்லை. அவருடைய கை ஓய்ந்தது, கால் ஓய்ந்தது, எல்லாம் ஓய்ந்தது, ஆனால் எங்களுடைய மனம் ஓயவில்லை, அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறாள். அன்பு காதலில் ஐம்புலத்தாலும் மகிழ்ந்து அனுபவித்தல் என்பது இளங்காதலர்க்கே இயல்வது, முதியோர்க்கு அது இயலாது அல்லவா? எனவே அசை போடுதல் அவர்களுக்கு இயல்பு. இக்காலத்தில் பிளாஷ்பேக் என்று சொல்லுகிறோமே, அவ்வகையில் வயதான மணவழகர் தம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு காதல் நிகழ்ச்சியை நினைவு கூர்வது போல் ஒரு காட்சியை காட்டுகிறார் பாவேந்தர். மணவழகர் இளம்பருவத்தில் தனியே உட்கார்ந்திருக்கிறார். மனைவி வருவாள் என்று காத்திருக்கிறாள். மனைவியான தங்கம் வரவில்லை. தங்கத்துக்கு பதிலாக அவ்வீட்டு வேலைக்காரி வந்து எட்டி பார்க்கிறாள். என்ன இது, தங்கம் வரவில்லை, ஏதோ ஒரு தகரம் வந்திருக்கிறதே என்று அவர் நினைத்து பார்க்கிறார். நினைத்து கோபமாக இருக்கிறாள். என்ன இவள் வராமல் இருக்கிறாளே என்று அவர் கோபமாக இருக்கிறார். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தானே அவள் வர வேண்டும், ஆனால் வேலைக்காரியை போய் பார்த்து விட்டு வா என்று சொல்கிறாள். வேலைக்காரி பார்த்து விட்டு வந்து கூறுகிறாள். அந்த வேலைக்காரி சொல்லுகிறாளாம், வஞ்சி, வஞ்சி என்று சொன்னால் அந்த மனைவி, வஞ்சி சோறு கறி ஆக்குகிறாள், அடுப்பில் சோறு கொதிக்கிறது என்று கூறினாள். உடனே மணவழகர் பதில் சொல்லுகிறாள், இங்கே என்ன குளிர்கிறதோ என்றாராம். அவள் என்ன சொன்னாள், சோறு கொதிக்குது அதனால வர முடியல என்று சொல்வதற்காக சோறு கொதிக்குது என்று சொன்னாள். மணவழகர் உடனே, இங்கே என்ன குளிர்கிறதோ என்று சொன்னாலாம். உடனே தோழி சொன்னாலாம், இல்ல இல்ல சாதம் இறக்கும் நேரம்தான் என்று சொன்னாராம். மணவழகர் சொன்னாராம் உடனே, இங்கே மட்டும் என்ன வாழும் நேரமோ என்று சொன்னாராம். இப்படி இவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த ஊடல் உரையாடலை தொடர்ந்து சொல்லிச் செல்கிறாள். தங்கம் வந்த பிறகு மணவழகர் கேட்கிறாள், ஏன் நீ வரவில்லை, இந்த சமையல் வேலையெல்லாம் வேலைக்காரி பார்க்க மாட்டாளா என்று கேட்கிறார். அப்போது அவள் சொல்லுகிறாள், உங்களுடைய சுவையறிந்து சமைப்பதற்கு அவளுக்கு எப்படி தெரியும், எனக்குதானே தெரியும், அதனால்தான் நான் சமைத்து விட்டு வந்தேன் என்று அவள் சொல்லுவதாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. இவ்வாறு முதியோரும் காதல் இன்பம் குறையாமல் வாழ்தல் கூடும். வயதாகிவிட்டது வயதாகிவிட்டது என்று வாய்க்கு வாய் பேசி தளர்ச்சியடையக் கூடாது. எந்த வயதிலும் காதலித்து வாழ முடியும். ஏனெனில் காதலுக்கு அடிப்படையானது மனம், அந்த மனதுக்கு மூப்பு என்பதே இல்லை என்பதை பாவேந்தர் வாய் மூலமாகவே அறியலாம். வாய் மூக்கு கண்காது மெய்வாடினாலும் மனைவிக்கும் என்றனுக்கும் மனம் உண்டு கண்டீர், தூய்மை உறும் அவ்விரண்டு மனம் கொள்ளும் இன்பம் துடுக்குடைய இளையோரும் படைத்திடுதல் இல்லை என்று அந்த மணவழகர் கூறுகிறார். இந்த வயதான நிலையிலே கூட எங்களுக்கு மனம் இருக்கிறது. அந்த மனதின் மூலமாக நாங்கள் நேசிக்கிறோம், காதலிக்கிறோம். அந்த காதலை இளையவர்கள் கூட இளைஞர்கள் கூட தங்கள் காதலிலே அனுபவித்து அறிய முடியாது என்று அவர் இளைஞருடைய காதலுக்கே ஒரு சவால் விடுகிறார் அந்த முதியவர். அப்படி ஒரு காட்சியை பாவேந்தர் இங்கே படைத்து காட்டுகிறார். அந்திம காலம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட நிலை. அந்நிலையிலும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் அணுக்க நெருக்கமாய் இருக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதே முதியோர் காதல் பகுதி. கண் மங்கி காது கேளா போதும், மணவழகர் தன் மனைவியை பக்கத்திலேயே வைத்திருக்க எண்ணுகிறார். இதுவல்லவா அன்பான கணவனுடைய ஒரு உள்ளம். அதற்கும் ஒரு காட்சி இருக்கிறது. அந்த வயதான பருவத்திலே கணவன் பேசுகிறான், வருகின்றாயோடி தங்கம் வா என்றோர் ஒலி கேட்கின்றாள். அப்படி அவர் கூப்பிடுறது அவளுடைய காதில கேட்கிறது. சருகொன்று காற்றால் வந்து வீழ்ந்தது போல தங்கப் பெரியாளும் பெரியோனண்டை தலையணை மீது சாய்ந்தாள். அவள் அப்படியே வந்து தலையணையில் சாய்ந்தாளாம். எப்படி என்றால் ஒரு சருகு பறந்து வருவது மாதிரி பறந்து வந்து அங்கே சாய்ந்தாள் என்று சொல்லுகிறாள். அப்போது இரண்டு பேரும் அருகருகே இருக்கிறார்கள். ஆனால் காதல் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அது மாதிரியான செயல்பாடு எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை அருகருகே இருவர் மிக்க அன்புண்டு செயலே இல்லை என்று சொல்லுகிறார். உடல் சார்ந்த இயக்கம் எல்லைக்கு உட்பட்டது. 30 நாளுக்கும் 60 நாளுக்கும் தான் அது என்று நம் முன்னோரே வரையறைப்படுத்தியுள்ளனர். ஆனால் மனம் சார்ந்த அன்புக்கு எல்லையே இல்லை. எனவே பரு உடல் சார்ந்த செயலும் தேவையில்லை என்பதை பாவேந்தரின் நூலின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். குடும்ப விளக்கு என்பது ஒரு கருத்து காப்பியம். கதை காப்பியங்கள் 1000 உண்டு. அவர்கள் கதையினூடே கருத்துக்களை தெளித்து வைப்பார்கள். ஆனால் குடும்ப விளக்கோ கருத்தியல் காப்பியம், ஒரு கருத்தை கதாநாயகனாக்கி செய்யப்பட்ட காப்பியம். எனவே இதில் கருத்துக்களே இன்றியமையா இடம்பெறுகின்றன. இக்காவியம் மரபு சார்ந்த பெண்ணடிமை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருப்பதாக சிலர் இப்போது கூற கேட்கிறோம். அதில் முழு உண்மை இல்லை. பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்பதை, உடையார்தம் வாழ்வில் உளம் வேறுபட்டால் மடவார் பிறனை மணக்க விட வேண்டும் என்று கூறி பெண்களுக்கு மறுமண உரிமையையும் விவாகரத்து உரிமையையும் வற்புறுத்துகிறார் பாவேந்தர். குடும்ப கட்டுப்பாட்டு கோட்பாட்டையும் வற்புறுத்துகிறார். கருத்தடை வசதியையும் கூட வரவேற்று அப்போதே பதிவு செய்து வைத்திருக்கிறார். பெண் கல்வி என்பதை பாரதியார் வழி நின்று பாவேந்தர் பலவாறு வற்புறுத்துவதை குடும்ப விளக்கிலும் காண முடிகிறது, அவரது பிற நூல்களிலும் காண முடிகிறது. பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்றும் கூறுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்ல அறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்றும் கூறி பெண் கல்வியை வரவேற்று பாடியிருக்கிறார். பெண் குழந்தை பிறக்கிறபோது அதை பெருமையாக கருதுவதாக ஒரு காட்சியையும் அமைத்து பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆண்களும் பெண்களும் அனைத்து பணிகளிலும் சமமாய் ஈடுபட வேண்டும் என்பதை, வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதளத்தல் ஆணையச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று கூறுகிறார். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணும் நன்னாள் காண்போம் என்று கூறுகிறபோது ஒருபடி மேலே போய் சமையல் கலையில் கூட பெண்களும் ஆண்களும் சமம், பெண்கள்தான் சமைக்க வேண்டும் என்பதில்லை, ஆண்களும் சமையல் வேலையிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிச் சென்றுள்ளார். எனவே பாவேந்தர் உள்ளத்தால் பெண்ணுரிமைக்கு எதிரானவர் அல்ல என்பதை உணர வேண்டும். அணிசெய் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார், ஏதும் கூறி எப்படியும் பேசலாம். உண்மையில் பாவேந்தர் சகல அடிமைத்தனங்களையும் உடைத்தெறிய துடிக்கும் புரட்சிக் கவியே ஆவார். கைரிக்ஷா என்று கூறப்படும் மனிதனை மனிதனே இழுக்கும் முறையை அப்போதே கண்டித்திருக்கிறார். இனவழி தமிழர்கள் திராவிடர் என்பதையும் ஓர் இசைப்பாடல் மூலம் பதிவு செய்துள்ளார். திருமணம் ஆனவுடனே இளம் தம்பதியரை தனிக்குடித்தனம் வைத்துவிட வேண்டும் என்ற கருத்தையும் அப்போதே முன்வைத்துள்ளார். மிகு துன்பம் இன்பத்துக்கு வேர் என்று தத்துவ கருத்துகளையும் அங்கங்கே தெளித்துள்ளார். அழகியல் வருணனை அங்கங்கே இருக்கின்றன. ஓரிடத்தில் குழந்தையை வர்ணிக்கும்போது இழகிய பொன் உருக்கின் சிற்றுடல் இரு நீலக்கண் ஒளிபடும் பவளச் செவ்வாய் ஒருபிடி கரும்பின் கைகால் என்று வர்ணிக்கிறார். குழந்தைகளுக்கு தமிழ்ப் பெயரே வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மற்றோரிடத்தில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை எவ்வாறு தூக்குவது, குழந்தையை தூக்குவது எவ்வாறு என்பதை கூட அவர் சொல்லிக் காட்டியிருக்கிறார். ஆழியில் உருவமான அழகு மண்கலத்தை சக்கரத்தில் உருவாகிற சட்டி பானை அதை சொல்லுகிறார். ஆழியில் உருவமான அழகு மண்கலத்தை இயற்றியோர்க்கே எடுப்பது முடியும், சுட்ட மண்கலத்தை எவரும் தூக்கலாம் என்று கூறுகிறபோது அந்த குயவன் செய்கிற அந்த மண்கலம் இருக்கிறதே அது பச்சையாக இருக்கிறபோது அவனால் தான் எடுக்க முடியும், அதையே சுட்டு முடித்து விட்டால் யாரும் எடுக்கலாம். அதுபோல அந்த குழந்தை பச்சை குழந்தையாக இருக்கிறபோது தாய்மார்கள்தான் எடுக்க முடியும், அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேண்டுமானால் எல்லோரும் எடுக்கலாம் என்பதை இவ்வளவு அழகான ஒரு உவமையால் விளக்கி காட்டியிருக்கிறார். மற்றொரு காட்சியில் ஒரு தாய்மையினுடைய தனித்தன்மையை காட்டுவது மிக வியப்பாக இருக்கிறது. தங்கம் தன்னுடைய குழந்தையை பக்கத்திலே போட்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையின் மீது அவளுடைய கை இருக்கிறது. அங்கிருந்து தங்கத்தை தனியே பிரித்து அழைக்க வேண்டும் என்று மணவழகர் நினைக்கிறார். அப்போ தன்னுடைய கையில் இருக்கிற ஒரு பூவை தங்கத்தின் மேல் போடுகிறாள். அவள் எழவில்லை. வேறு ஏதோ சில பொருள்களை அந்த தங்கத்தின் மேல் போடுகிறாள், ஆனால் எழவில்லை மனைவி. ஆனால் திடீரென்று அவர் ஒரு பூவை எடுத்து அந்த குழந்தையின் மேல் போட்டார். அந்த குழந்தையின் மேல் பூ விழுந்தவுடனே அவளுடைய கை தானே எழுந்து அந்த பூவை எடுத்து தூர எறிந்துவிட்டு மீண்டும் அதே நிலையில் கை அமர்ந்து கொண்டது. அவளும் தூக்கத்தை தொடர்கிறாள் என்பதாக ஒரு காட்சியை காட்டுகிறாள். அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த குழந்தையின் மீது ஏதாவது ஒன்று பட்டுவிட்டால் தூங்குகிற நிலையிலே கூட தாய்க்கு தெரிந்து விடுகிறது என்பது போல அந்த காட்சியை அமைத்து தாய்மையினுடைய பெருமையை சுட்டிக்காட்டுகிறார். குடும்ப விளக்கு தமிழர்களின் ஒளி விளக்கு, அதை ஒவ்வொரு இல்லத்திலும் ஏற்றி வைக்க வேண்டும். அப்போதுதான் இருண்ட வீடுகளெல்லாம் ஒளி பெறும், உயர்வு பெறும். திருக்குறள் போன்றே ஒவ்வொருவர் இல்லத்திலும் குடும்ப விளக்கு இருக்க வேண்டும். வெரித்தாஸ் வானொலியின் இனிய இதயங்களே, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.
இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் குடும்ப விளக்கு என்ற தலைப்பிலான உரையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உரை வழங்கியவர் பொன்செல்வ கணபதி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.